இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இது கதை அல்ல, இது சத்தியம் மட்டுமல்ல, அது சரித்திரம் கூட. வாரத்தின் முதலாம் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் வருஷத்தில் இருக்கிற 52 ஞாயிறும் நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நன்னாள், திருநாள், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாகும். மட்டுமல்ல, நாம் மிக அதிக சிறப்பாய் கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள், ஒரு பெருநாள் இருக்குமா இருந்தால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் என்றால் அது மிகையாக. என்னதான் இயேசு நன்மைகளை செய்திருந்தாலும், அற்புதங்களை செய்திருந்தாலும், மற்றவர்கள் பேசாத பல பெரிய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தைகளையும் சொல்லியிருந்தாலும், அவர் மரித்து போயிருந்தால் கிறிஸ்தவத்தில் உண்மை இல்லை. ஆகவே கிறிஸ்தவத்தின் மைய பொருள் அல்லது கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே ஆகும். The fundamental of the Christianity is the resurrection of Christ. கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே ஆகும். ஆகவே இந்த மிக சிறப்பான நாளை நாம் கொண்டாடுகிறது மிகவும் பொருத்தமானதே. நாம் இந்த வேளையிலே வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை சீக்கிரமாய் நாம் வாசிக்க கேட்போம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் 20 அதிகாரம், யோவான் சுவிசேஷம், த கோஸ்பல் ஆஃப் ஜோன், சாப்டர் 20. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம். சீக்கிரமாய் நாம் கடைசியிலும் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம்.
வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைந்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாக ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலைகள் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறை இடத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான்.
அவர் போதும் இங்கே இத ரெண்டு சீசர் ஆண்டவர் இயேசுவின் கல்லறை நோக்கி ஓடினார். கல்லறையை தேடி ஓடினார்கள். ஏனென்றால் கல்லறைக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் மரித்த சடலத்தை பார்ப்பதற்காக. ஆனால் இவர்கள் அங்கு போய் பார்த்தபோது ஆண்டவர் இயேசுவின் மரித்த சரீரத்தை காணவில்லை. காரணம், கல் புரட்ட தள்ளப்பட்டிருந்தது. இதை கவனிங்க, யூதர்களுடைய முறையின்படி கண்மலைகளை வெட்டி அங்கேதான் மரித்த சரலங்களை அடக்கம் பண்ணுவார்கள். அப்படியாக இயேசு கிறிஸ்துவும் இன்னொருவருக்கென்று வெட்டி வைக்கப்பட்ட கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த கல்லறையில் வாசலில் பெரிய கல்லை புரட்டி வைப்பார்கள். அதுக்குள்ளே ஒருவரும் இலகுவிலும் பிரவேசிக்க முடியாதபடி. அது பெரிய கல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை அடைக்கப்பட்டிருந்த அந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்த கல் மிகப்பெரிய ஒரு கல்லாக இருந்தது. ஆகவேதான் ஸ்திரிகள் அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார். அப்படி சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டு வந்தபோது கல்லறை பார்த்தபோதுதான் கல்லறை அடைக்கப்பட்டிருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை பார்த்து வியந்து போய் நின்றார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்கே அவருடைய சரீரம் இறக்கவில்லை. கல் புரட்டி தள்ளப்பட்டதன் நோக்கம் கல்லறைக்குள்ள இருந்த இயேசு வெளியிலே வருவதற்கு அல்ல, கல்லறைக்கு வெளியே இருந்த பேதுரு உள்ளே போவதற்காக. ஏனென்றால் கல்லறை அடைக்கப்பட்டிருக்குமா இருந்தால் பேதுரு உள்ளே போய் பார்த்து ஆண்டவருடைய சரீரம் இல்லையே என்று கண்டுகொள்ள முடியாமல் போயிரு. கல் புரட்டி தள்ளப்பட்டதுக்கு காரணம் வெளியே இருந்த பேதுரு உள்ளே போவதற்கே ஒழிய உள்ளே இருந்த இயேசு வெளியே வருவதற்கு அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் வெளியிலே வருவதற்கு, உயிர்த்து வெளியிலே வருவதற்கு இன்னொருவர் அவர் அந்த கல்லை புரட்டி தள்ள வேண்டிய அளவுக்கு அவசியமே இல்லை. ஆனால் அப்படி இந்த கல் புரட்டி தள்ளப்படாதிருக்குமா இருந்தால் பேதுரு உள்ளே பிரவேசித்து இயேசுவின் சரீரம் இல்லை என்பதை கண்டுகொள்ள முடியாதிருந்திருக்கு. அது மட்டுமல்ல, இந்த கல்லறை இன்றைக்கும் காலியாகவே இருக்கிறது. உலகத்திலே நாம் பார்க்கிறபடி ஏராளம் கல்லறைகள், ஒவ்வொரு தேசங்களிலும் ஏராளம் கல்லறைகள், மறித்தவர்களை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைகள் எங்கும் காணப்படுகிறது. ஆனா ஒரே ஒரு கல்லறை மாத்திரம்தான் இந்த உலகத்திலே காலியாக இருக்கு. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை தவிர வேறொன்றுமில்லை. இன்றைக்கும் நாம் இஸ்ரவேலுக்கு போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. யாரும் மறக்க முடியும், யாரும் மறைக்க முடியும். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. The people are going. ஏராளமான ஜனங்கள் போறார்கள், பார்க்கிறார். கல்லறை இருக்கிறது, ஆனால் கல்லறைக்குள்ளே அடைக்கப் பண்ணப்பட்டு இயேசு அங்கே இல்லை. ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்தார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார் மட்டுமல்ல, மரண நாளையும் நினைவு கூறுகிறார். ஆனா உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற ஒரே ஒரு நபர் இந்த உலகத்தில் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். பிறந்த நாளையும் கொண்டாடப்படுகிறது, அவருடைய இறந்த நாளும் நினைவு கூறப்படுகிறது. மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த நாளும் கொண்டாடப்படுகிற ஒரே ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேற எவரையாவது இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி யாருக்காவது கொண்டாட்டம் வைக்கிறார்களா? இஸ்தே அனிபடி, இந்த உலகத்திலே யாருக்காவது உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி யாருக்காவது கொண்டாட்டம் வைக்கிறார்களா? கிடையவே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் மாத்திரம்தான் அவருடைய உயிர்த்தெழுதலை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடுது. பாருங்கள், காரணம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் இயேசு சொன்னார், யோனா ஒரு மீனின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த பூமி இருதயத்திலே 3 நாட்கள் இருப்பார் என்று சொல்லி இயேசு சொல்லியிருந்தார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் இந்த பூமியின் இருதயத்தில் இருந்து அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, யோவான் 20 அதிகாரம் நாம் படிக்க கேட்போம். 29 வசனம் படி, யோவான் 20 அதிகாரம் 29 வசனம். சீக்கிரம் சீக்கிரமா, யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்னை கவனிக்க தயவுசெய்து, என்னை கண்டதுனால் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நடந்த சம்பவம் ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும். இயேசு உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு காட்சியளித்த போது தோமா என்கிற சீசன் அங்கு இருக்கவில்லை. ஆனால் மற்ற சீசர்கள் தோமாவை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டோம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. ஆனால் தோமா அதை நம்பவில்லை. அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒளிய விசுவாசிக்க மாட்டேன். என்னை இதை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் நான் யோசிக்கிறதும் ஏன் தெரியுமா? முதலே இயேசு சொல்லியிருந்தார், நான் மரிப்பேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆனா இங்க தோமஸ் சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன். மற்ற சீசர்கள் என்ன சொன்னார்கள், இயேசு உயிர்த்தெழுந்ததை நாங்கள் கண்டோம். ஆனா இவர் சொல்றாரு, நோ 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 நோ, ஐ டோன்ட் பிலீவ் இட், நான் அதை நம்பல. அப்படி இயேசு உயிரோடு எழுந்ததை நான் நம்புறதாக இருந்தால், அவர் நேர்ல பார்த்து அவருடைய கைகளிலும் விலாவிலும் ஏற்பட்ட காயங்களுக்குள் என் விரலை என் கையை நான் விட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். இது எவ்வளவு பெரிய விசுவாசம் பாரு. யாரு? இயேசுவோடு இருந்த ஒரு அப்போஸ்தலன், இயேசுவோடு இருந்த ஒரு முக்கியமான ஒரு சீசன், அவரு வாயிலிருந்து வந்த வார்த்தை. சரி, அடுத்த ஞாயிறு கிட்டத்தட்ட 8 நாள் கழித்து திரும்பவும் இயேசு இந்த தோமாவுக்காகவே சீசர்களுக்கு காட்சி கொடுத்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில் தான் இயேசு சமாதானம் என்று சொன்னபோது தோமா பயந்துட்டார். ஆண்டவரே என் தேவனே என்று விழுந்தார் அவருடைய பாதத்தில். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்றைக்கு நாம் ஒருவரும் இருவரில் இயேசுவை நேர்ந்த கண்ணால் நாம் பார்க்கிறேன். இஸ் தே எனிபடி? அவர் இருக்கிற வண்ணமாக இதுவரைக்கும் நாம் ஒருவரும் அவரை பார்க்கல. இயேசுவ கண்ணால நாம் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. ஆனால் ஆண்டவர் சொல்லுறாரு, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அப்படியானால் நாம் ஒருவரும் இதுவரை இயேசுவை கண்ணால நேரில் பார்க்கவில்லை, ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். பாருங்கள், நாம் தோமாவிலும் பார்க்க பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டார். விசுவாசம் ஆமே சொல்லு. இயேசுவோடு இருந்த சீசன் அப்போஸ்தலர், அவரை கண்டால்தான் நான் விசுவாசிப்பேன். இயேசு சொன்னார், நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் ஒருவரும் இதுவரை இயேசுவை கண்ணால மாமிச கண்களால பார்க்கவில்லை, ஆனால் அவர் ஜீவிக்கிறார் என்பதையும் அவர் மன்னித்து வென்று உயிரோடு எழுந்தார் என்பதையும் நாம் விசுவாசிக்கிறோம். நாம் தோமாவிலும் பார்க்க பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:18 இயேசு இப்படியாய் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என கவனிங்க, இப்படி யார் சொன்னது? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்குன்னு சொன்ன ஒரே ஒருவர், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மற்ற எல்லாரும் மரித்து போய்விட்டார். இந்த உலகத்திலே எத்தனையோ பல 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 சரித்திரம் படைத்தவர்கள், மேதைகள், திறமைசாலிகள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள் சொல்லி பற்பல சாம்ராஜ்யம் அமைத்த பல சக்கரவாதிகள் எல்லாரும் அவர்களுடைய நேரம் வந்தபோது எல்லோரும் மடிந்து போனார்கள், மரித்து போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் மரித்தார், திரும்பவும் உயிரோடு எழுந்து மட்டுமல்ல சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு என்றைக்கும் சீவிக்கிறார். இன்றைக்கும் என்றைக்கும் வாழுகிற ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சரி, இப்போது நான் உயிர்த்தெழுந்த செய்திக்குள்ள போறேன். இப்போ நான் இவ்வளவு சொன்னது முகவர், நான் உயிர்த்தெழுந்த செய்திக்குள்ள போறேன். அதுக்கு முதல் ஒரு வசனம் நாம் பார்ப்போமே, படிங்க. யோவான் 20 அதே 20 9 வசனத்தை படிங்க. 9
அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள்.
வேத வாக்கியங்களை அறியாதிருந்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார். வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ள தேவ ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். நான் சொல்றேன், அல்லாஹ்வானி இன்னைக்கு ஏன் அநேகருக்குள்ள தேவனுடைய வசனம் உள்ள போறதில்ல, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அநேகர் கேட்டாலும் புணங்கிக் கொள்றது. ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் இவைகளை அறியான் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்றது. அவ தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேணுமா இருந்தால், உணர்ந்து கொள்ள வேணுமா இருந்தால், தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். இன்னொரு வசனம் நான் பார்ப்போம். இதற்கு இணையாக லூக்கா சுவிசேஷம் நம்பர் 24 அதிகாரம், த கோஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 24:45, 24 அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 45 நினைக்கிறேன், படிக்கிறீங்களா? 45, சீக்கிரம் சீக்கிரமா.
அறிஞ்சிருக்கிற அவர்களுடைய மனதை அவர்கள் திறந்து,
அப்பொழுது வேத வாக்கியங்களை அறியும்படி அவர் அவருடைய மனதை என்ன செய்தாராம், திறந்தார் என்று. So he must be open our spiritual eyes to understand the word of God. இதே இதுக்கு ஆதாரமாக நீ பார்க்க தேவையில்லை. நான் அன்னைக்கு 119 சங்கீதம் 18 வசனத்தில் உங்களுடைய வேதத்திலே ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்தது. Lord, open my spiritual eyes to understand your word. Otherwise, we could not understand. நாம் உணரவும் முடியாது, அறியவும் முடியாது, புரியவும் முடியாது, மனம் திரும்பவும் இடமில்லை, மாறவும் மார்க்கமும் இல்லை. தெரியுமா, ஒரு விதமான பீப்புள் இருந்தாங்க, அவங்களுடைய பேர் பரிசேயர். இயேசுவின் காலத்தில் அவர்கள் வேதத்தை படித்திருந்தார்கள், வேத வசனத்தை அறிந்திருந்தார்கள். ஆனா இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா, மத்த 24 அதிகாரத்தில், குருடராகிய பரிசேயரே. அப்படி நீங்க வாசிச்சிருக்கீங்களா, குருடராகிய பரிசேயரே. ஏங்க, ஆண்டவர் குறிப்பிட்ட கண்கள் என்னங்க? அவங்களுடைய மாமிச கண்களை இயேசு அங்க குறிப்பிடவில்லை. அவர்களுக்கு நல்ல கண்டிருந்தது, நல்ல பார்வை இருந்தது, தெளிவான பார்வை இருந்தது. ஆனால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் குருடா இருந்தது. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை, தேவ சத்தியங்களை உணர முடியாமல் இருந்தார்கள். ஆகவேதான் இயேசு அவர்களை பார்த்து குருடராகிய பரிசேயரே, குருடருக்கு குருடர் வழிகாட்ட முடியுமா அப்படி என்று ஒரு கேள்வியும் இயேசு தொடுத்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுடைய செய்தியை அல்லது ஆண்டவர் நமக்கு அருளின இந்த வேதத்தின் ரகசியங்களை, வேத வாக்கியங்களை, வார்த்தைகளை, அதன் ஆழங்களை, ரகசியங்களை, உண்மையங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பாருங்க, தேர் வாஸ் எ மேன், அங்க ஒரு மனிதர் இருந்தா, அவருடைய பேர் பிலேயாம். அவனோட தீர்க்கதரிசி, ஹி வாஸ் எ ப்ரொஃபெட் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட். அவனை குறித்து நாம் வேதத்தில் அவன் பார்க்கிறோம். அவன் சொல்றான் இப்படி, கண் திறக்கப்பட்டவன் விளம்பரகதாவது. கண் திறக்கப்பட்டவன், வேதத்தை படித்தவங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, இஷ்டவேலே உன் கூடாரங்களும், யாக்கோவே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவர்கள் பரவி போற ஆறுகளைப் போலவும், கத்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும் இருக்கிறது என்று அவன் பேச ஆரம்பிக்கிறான். பாருங்க, எப்பொழுது தெரியுமா, அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போதுதான், தேவனுடைய கண்களை திறந்த போதுதான் அவன் பார்க்கிறான் தேவ ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள். அவன் சபிக்கிறதுக்கு வந்தான், ஆனால் அவனால் சபிக்க முடியல. ஏனென்றால் அவருடைய ஆவுக்குரிய கண்களை தேவன் திறந்து விட்ட போதோ அதன் உண்மையை, அதன் ஆழங்களை, அதன் ரகசியங்களை புரிந்து கொண்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, எம்மாவு என்கின்ற ஊருக்கு போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு சீசர்கள் தான் அப்போஸ்தலர்களுடைய மனதை, அவருடைய மன கண்களை அவர் திறந்தார். எதற்கு? வேத வசனங்களை உணர்ந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு. இந்த சாயங்கால வேளையிலும் அதே தேவனுடைய ஆவியானவர், அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருள்வாராக. தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள, அதன் ஆழங்களை, அதன் ரகசியங்களை புரிந்து நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய், பாரம்பரியங்களின் படி அல்ல, சத்தியத்தின்படி ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய் தேவன் இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துடுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், இப்பொழுது நாம் சீக்கிரமாய் உயிர்த்தெழுந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என கருமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்ததால் 5 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இன்னும் பல உண்டு, ஆனால் நம்முடைய நேரத்துக்கும் காலத்துக்கும் சமயத்துக்கும் ஏற்றபாரி நாம் பார்த்துக் கொள்ளும். இயேசு உயிர்த்தெழுந்ததால் ஐந்து முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போறோம். நம்பர் ஒன், முதலாவது ரோமருக்கு எழுத நிருபம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுத நிருபம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் படிக்க கேட்போம்.
மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரமாய் இருக்கிறார்.
என்ன சொல்ல பாருங்க, அந்த ஐந்தாம் வசனத்தின் கீழ்ப்பதி எல்லாரும் பாருங்க. மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே, பை ஹிஸ் ரெசரக்ஷன், மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவன் தேவ குமாரனுமாய் இருக்கிறார். இவன கவனிங்க, உயிர்த்தெழுந்தல் தருகிற முதல் நமக்கு செய்தி என்ன தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்ததால், பை ஹிஸ் ரெசரக்ஷன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாக நிரூபிக்கப்பட்டார். அப்படியானால் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழ வேண்டியதாக இருந்தது. பார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாக நிரூபிக்கப்படுகிறார். என கருமானவர்களே, இங்கேதான் நாம் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனா சொல்லு. வியாழன் இரவு இயேசு கைது செய்யப்பட்டார். அந்த இரவு முழுவதும் கிட்டத்தட்ட ஆறு விசாரணைகளுக்குள்ளாக கடந்து சென்றார். பிறகு ஒரு நாளைக்கு இவைகளை கொடுத்து பேசு. அந்த இரவு முழுவதும் கிட்டத்தட்ட ஆறு விசாரணைகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார். ஒரு ஒரு குற்றவாளி யூதர்களுடைய சட்டப்படி இரவில் விசாரணை செய்யப்படவே கூடாது. ஆனால் சட்டத்துக்கு மாறாக இயேசுவுக்கு மாத்திரம் இரவோடு இரவாக இயேசுவை விசாரித்திருக்கிறார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து குற்றவாளி என்று காணப்படுவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே கை போட்டிருக்கிறார். யூதருடைய சட்டப்படி, அதாவது சனகரிம் என்கிற சங்கம் ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதை இன்றைக்கு சியோனிசம் சொல்றார்கள், சியோன் சங்கம் சொல்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 70 பேர் அங்கத்தவர்களாக இருப்பார்கள். இந்த 70 பேர் கொண்ட சனகரிம் சங்கத்திலேதான் நிக்கோதேமு என்கின்ற ஒரு ஒரு மனிதன், அந்த பண்டிதனும் இருக்கிறார். இவரை நாம் யோவான் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நிக்கோதேமு என்கின்ற பண்டிதரும் வேத பண்டிதரும் இந்த சனகிரிம் என்கிற சங்கத்தில் இருந்திருக்கிறார் ஒருவராக. அது மட்டுமல்ல, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை இறக்கி அடக்கப்படினாரே, அந்த நீதிமானாகிய அந்த யோசேப்பும் இந்த சனகிரிம் என்கிற சங்கத்தில் இருந்த ஒருவர் தான். இந்த இரண்டு பேரும் இயேசுவுக்கு மறைமுக சீசகனாக இருந்திருக்கிறார் என்பது தெளிவு. ஆகவேதான் நிக்கோதேமு இரவல வந்து இயேசுவை பார்த்து கேட்கிறான். ரெண்டு கேள்விகளை அவன் முன்னுக்கு வைக்கிறான். அதை நாம் யோவான் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். என்ன கரிமானவர்களே, இயேசு கிறிஸ்து இரவோடு இரவாக விசாரிக்கப்பட்டார். ஆறு விசாரணைகளுக்காக கடந்து சென்றார். குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதற்கு முன்பே அவர் மேலே கை போட்டார்கள். இந்த நேரத்தில் பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்ட பிரதான கேள்வி என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனா சொல்லு. ஏன் தெரியுமா? He was a religious leader. In the meantime, பிலாத்துவுக்கு முன்பாக நீதி விசாரணை செய்வதற்காக இயேசு நின்ற போது பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ யூதருடைய ராஜாவா சொல்லு. பிகாஸ் ஹி இஸ் எ பொலிட்டிக்கல் லீடர். பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டது, நீ யூதருடைய ராஜாவா? ஏன்னா அவனுக்கு என்ன தேவை? அரசியல். அந்த கவர்னர், ரோம கவர்னர், ஆளுநர். அவன் கேட்க, நீ யூதருடைய ராஜாவா சொல்லு. ஆனா பிரதான ஆசாரியனுக்கு அது பிரச்சனை இல்லை. அவன் கேட்டது என்ன? நீ தேவனுடைய குமாரன். He was a religious leader. அவன் சமயக்குரு, பிரதான ஆசாரியன். அவன் கேட்ட கேள்வி என்ன? நீ தேவனுடைய குமாரனா சொல்லு. இயேசு அதை ஒத்துக்கொண்டா. நீ சொல்றபடி உடனே பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து, இனி இவனை நாம் சிலுவையிலே அறைய வேண்டிய தவறு வேற அல்ல, இவர் கொல்லப்படும். ஏனென்றால் இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் இவரை சிலுவையிலே அறைய வேண்டும். என கருமானவர்களே, இங்கு நாம் பார்க்கிறோம் இயேசு உயிர்த்தெழுந்ததினால் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறார். நான் அதனை முதல் சொன்னேன் இல்லையா, எனதான் இயேசு நன்மைகளை செய்திருந்தாலும் அற்புதங்களை செய்திருந்தாலும் ஒருவரும் பேசாத பல பற்பல வார்த்தைகளை அவர் பேசியிருந்தாலும் வீட்டிலே அவர் மறித்து போயிருந்திருப்பாரா இருந்தால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நின்று இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர் நம்பு என்று நான் பேச மாட்டேன். அவர் செத்து போய்விட்டார். இறைவன் செத்து போய்விட்டார், எப்படி நான் அவரை நம்ப முடியும்? இறைவன் மறுத்து போய்விட்டார், எப்படி நான் அவரை பின்பற்ற முடியும்? எப்படி நான் அவரை அறிக்கை செய்ய முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்து இறைவனாக இருந்தார், தேவனுடைய குமாரனாக இருந்தார், தேவனுக்கு சமமாக இருந்தார், அவர் நமக்காக மறித்தார், சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் தேவனுடைய குமாரன் என்றும் தேவன் என்றும் நிரூபிக்கிறார், இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தன் தெய்வீகத்தை நிரூபித்தார். உயிர்த்தெழுந்ததால் இயேசு தேவனுடைய குமார் என்பதை நிரூபிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்துக்கு மகுடம் ஆக இருப்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே ஆகும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் பல பல சரித்திரவாதிகள், பல தத்துவ ஞானிகள் பற்பல மொழிகளை சொன்னார்கள், பற்பல சிந்தனைக்கு ஏற்ற கருத்துக்களை சொன்னார்கள். அவர்கள் இன்றைக்கும் கல்லறைக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக கிரேக்க தத்துவ ஞானிகளாகிய அரிஸ்டோட்டிலோ அல்லது சாக்ரட்டிஸ் போன்ற பெரிய பிளேட்டோ போன்ற பெரிய தத்துவ ஞானிகள், இன்றைக்கும் புகழப்படுகிற மாபெரும் பெரும் பெரும் தத்துவ ஞானிகள் ஸ்டில் இன்னும் அவர்கள் கல்லறைக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரும் சொல்லாத வார்த்தைகளை சொன்னார், பேசினார், அவர் மறித்தார், கல்லறைக்குள்ளே இல்லை. இன்றைக்கு அவர் உயிரோடு எழுந்து இன்றும் என்றும் சதா காலங்களும் ஜீவிக்கிறார். நமக்கு தேவை தத்துவவாதிகள் அல்ல, நமக்கு தேவை நம்ம ரட்சிக்கிறதுக்கு இறைவன் ஆண்டவர். ரட்சகரை ஒழிய சமயமும் அல்ல, மதமும் அல்ல. இயேசு ஒரு மதவாதி அல்ல, இயேசு ஒரு சமயம் அல்ல, இயேசு ஒரு மதம் அல்ல. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறித்து உயிர்த்த தேவன், இறைவன், தேவனுடைய குமார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தன்னுடைய தெய்வீகத்தை, தான் இறைவன் என்பதை, தான் ஆண்டவர் என்பதை இயேசு நிரூபித்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். போகட்டும். இரண்டாவது உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற இரண்டாவது செய்தி என்னவென்றால், நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 24:45 படிங்க. லூக்கா 24:45-46 சீக்கிரம். லூக்கா 24:45-46 கோஹெட்.
அப்பொழுது வேதவாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கபடி கிறிஸ்து பாடுபடவும்,
எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும்,
மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும்,
எழுந்திருக்க வேண்டும். எப்படி எழுதி இருக்கிறபடி? ஏற்கனவே வேதத்தில் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவனும் மூன்றாம் நாள் எழுந்திருக்க. என கவனிங்க, உயிர்த்தெழுதல் தருகிற இரண்டாவது செய்தி என்னவென்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் சத்தியம். இவைகள் ஒரு கதை அல்ல, இவை ஒரு காவியம் அல்ல, அல்லது ஒரு காப்பியம் அல்ல, அல்லது ஒரு மனிதனுடைய அறிவில் இருந்து மனிதனுடைய புத்தியில் இருந்து வந்த சொல்லுகளும் அல்ல. அப்படி வந்திருக்குமா இருந்தால் இன்றைக்கும் இவைகள் நிலைத்திருக்காதே. இயேசு கிட்டத்தில் சொன்னார், வானமும் பூமியும் அழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் அழியாது. அவைகள் இட் இஸ் ஃபிக்ஸ் இன் ஹெவன், வானங்களிலே அவருடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்றது. ஒருவேளை வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனா ஆண்டவருடைய வார்த்தையோ ஒருவேளையில் வானம் பூமி ஒரு நாளைக்கு அழியத்தான் போனா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அழிவில்லைங்க. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையை தந்தவர் அழியாத, என்றென்றும் வாழுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கும் வாழுகிறது, இன்றைக்கும் கிரியை செய்கிறது. இந்த வார்த்தைகள் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையாக உள்ளதாக இருக்கிறது. சோ உயிர்த்தெழுதல் தருகிற இரண்டாவது செய்தி என்னவென்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் சத்தியம். இன்னொரு வசனம் படியுங்களேன், சங்கீதம் 16:10 நினைக்கிறேன். சங்கீதம் 16:10 சீக்கிரம் 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 சங்கீதம் 16:10
என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர்,
என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர்,
உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண,
உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விடீர். யார் சொன்னது? தாவீத். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க முறைகிறார், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டி. தாவீது சொல்லிட்டு போயிட்டார், வருஷங்கள் போயிட்டே இருக்கு, தாவீது போயிட்டார். அந்த வார்த்தையை தீர்க்கமாக சொல்லி பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷனாகிய தாவீது சொன்ன வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்கங்களை பார்க்கும் போது நமக்கு வியப்பாக இருக்கு. சோ தாவீது உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி அவர் மறித்து போய்விட்டார். பரிசங்கள் போய்கிட்டே இருக்குது, ஆனா இந்த வார்த்தை எங்கே நிறைவேறுகிறது, எப்பொழுது நிறைவேறுகிறது? குறித்த காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே இந்த உலகத்திலே அவதரித்து நம்முடைய பாவங்களை தானே சுமந்து தீர்த்து நமக்கு பதிலாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு இழந்தார். இங்கேதான் தாவீது சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறு, உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர். வேத வாக்கியங்கள் சத்தியங்கள், தேவனாலே சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் சத்தியம், அவைகள் ஒரு காலம் மாறாது அழியாது என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு மிகவும் பலமாக எடுத்துரைக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுதல் தருகிற இரண்டாவது செய்தி, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியம், அவைகள் ஒருபோதும் மாறாது. இன்னொரு வசனம் படிப்போமே, மத்தேயு 16 அதிகாரம் சீக்கிரப்படி, மத்தேயு 16 அதிகாரம் 21 வசனம், 16:21.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாரும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார்.
தாராளமாக சொன்னார் இயேசு பாடுபடுறதுக்கு முன்னே. ஹலோ, இயேசு கிறிஸ்து பாடுபடுறதுக்கு முன்பே, மறிக்கிறதுக்கு முன்பே, தான் பிரதான ஆசாரியராலும் கைது செய்யப்பட்டு பாடுபடவும் மறிக்கவும் வேண்டும் என்று சொன்னதும் அல்ல, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதை தாராளமாக தன் சீடர்களுக்கு சொன்னார், வெளிப்படையாக சொன்னாருங்க. ஆனாலும் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய மன கண்கள் அன்று வரை திறக்கப்படவில்லை. இன்றைக்கும் இப்படியான ஜனங்கள் இருக்கிறார்கள், என்னதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் கற்றாலும் அதை அறிந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு அருமையானவர்களே, தாராளமாக இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார். மனுஷனுடைய பாவங்களுக்காக நான் பாடுபட வேண்டும், மறிக்க வேண்டும், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். ஆனாலும் அப்போஸ்தலர்களுக்கு, ஆண்டவராக இயேசுவின் சீஷர்களுக்கு அந்த வார்த்தை உணர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டாலும், அவர்கள் அதை ஆழத்தை அறிந்து கொள்ளாவிட்டாலும் அந்த சத்தியம் ஒரு காலம் மாறாது, மாறையில். அவர் சொன்னபடி மறித்தார், சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். நான் சொல்றதை கவனிங்க, நான் சொல்றதை கவனிங்க. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்பாமல் போனால் கூட இந்த வேதத்தை, இந்த வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது, தவறாது, பொய்யாக சொல்லுங்க. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு சட்டம், ஒரு ஒரு அரசியல் யாப்பு, தி கான்ஸ்டிடியூஷன் சொல்வாரு. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அரசியல் யாப்பு இருக்குது பாரு. அந்த அரசியல் யாப்பின் அடிப்படையில தான் அந்தந்த தேசங்கள் இயங்குது. அந்தந்த தேசங்கள் நீதிமன்றங்களை வைத்து சட்டங்களை இயற்றி அந்தந்த அந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த தேசமும் அந்த யாப்பின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கு. ஏனென்றால் இது ஒரு தேசம், இதுக்கு ஒரு அமைப்பு வேணும், இதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும். ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த அரசியல் சட்டத்திட்டங்கள் கூட காலத்துக்கு காலம் மாறுகிறது, மாற்றப்படலாம். பார்லிமெண்டிலே மெஜாரிட்டியை பயன்படுத்தி அதை மாற்றக்கூடிய மாற்று சில வழிகளையும் அவர்களாகவே அமைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், தேவனாலே அருளப்பட்டிருக்கிற தேவ வார்த்தைகள் மாத்திரம் ஒரு காலம் மாற்றப்படவே முடியாது. அழிந்து போற உலக ராஜ்யத்துக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குமா? இருந்தால் அழியாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க தேவ ராஜ்யத்துக்கு சட்டத்திட்டங்கள் இருக்காமல் போறது என்ன? நிச்சயமாகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதம் தான் தேவனுடைய வார்த்தை. இதுதான் ராஜ்யத்தின், அழியாத தேவ ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் என்பதை நாம் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. இதன்படி செய்கிறவர்கள், இதன்படி வாழ்கிறவர்கள், இதன்படி ஜீவிக்கிறவர்கள் மாத்திரம்தான் அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே ஒழிய வேறு எவராலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. பக்க முடியாத எவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது, செல்ல முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் சார். உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற செய்தி என்னவென்றால், இரண்டாவது செய்தி என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகள் சத்தியம். இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் தான் நம்மை இன்னும் 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 மாற்றிக்கொண்டே இருக்கு. சேஞ்சிங் அவர் லைஃப். We cannot change the word, but that the word can change our life. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை மாற்ற முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்ற முடியும். பாரு, நம்மை மாற்ற முடியும். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்கு, எத்தனையாம் ஆண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு வருஷம் ஒரு கருப்பு இன பெண் உலக அழக ராணியாக தெரிவு செய்யப்பட்டார். பத்திரிகையில் படித்தேன். அந்த உலக ராணியாக அவள் தெரிவு செய்யப்பட்ட போது பத்திரிகையாளர் போய் அவளை இன்டர்வியூ பண்ணான். அவள் கேட்டாங்க ஒரு கேள்வி, உன்ன மாத்திரம் தனித்து ஒரு தீவில கொண்டு போய் விட்டா, உன்ன மாத்திரம் தனித்து ஒரு தீவுக்கு ஒரு ஐலண்டுக்கு உன்னை கடத்தி விட்டா, நீ கையில எந்த ஒரு பொருளை கொண்டு போவ? அவனை கேள்விப்பார். உன்னை மாத்திரம் ஒரு தீவுக்கு தனிய கடத்தினா அனுப்பினா, நீ என்னத்தை கையில கொண்டு போவா? அப்படின்னு சொன்ன தெரியுமா? உலக அழகரான் பியூட்டிஃபுல் கோயில் ஆஃப் த வேர்ல்ட் ரிப்ளை, ஐ வில் டேக் ஒன்லி த பைபிள். நான் அப்படி என்னை அனுப்பினால் நான் கொண்டு போகிற ஒரே ஒரு பொருள் பெர்ஃபியூம் அல்ல, சீப்பு பவுடர் கண்ணாடி அல்ல, பரிசுத்த வேதம். ஆண்டவருடைய வேதத்தை மாத்திரம்தான் நான் கையில கொண்டு வர. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். உயிர்த்தெழுதல் செய்தி என்ன? உங்களுக்கு சமாதானம். கூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு ஊடுருவி பிரவேசித்த இயேசு சீஷர்கள் மத்தியில் நின்று அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். ஏன் அந்த வார்த்தை இயேசு அங்கே சொன்னார் தெரியுமா? அங்கே கூறியிருந்த சீஷர்கள் எல்லாரும் மகா பயத்தினாலும் பீதியினாலும் இருந்தார்கள். யூ நோ வாய்? நாம் பின்பற்றின நம்முடைய ஆவிக்குரிய தலைவர், நம்முடைய ஆண்டவர் இயேசுவையே பிடித்து சிலுவையில கட்டி அரைஞ்சு கொண்டுட்டாங்க. இப்ப அவரை பின்பற்ற நமக்கு என்ன ஆகுமோ, பிரதான ஆசாரியர் நம்ம மேல என்ன செய்வாங்களோ, நம்ம மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ சொல்லி பயந்து போய் ஒரு வீட்டை பூட்டிட்டு இருக்கிறாங்கல்ல. செத்தாலும் உமக்காக சாவேன் ஆண்டவன் சொன்ன பேதுரு இப்ப கோல போல எல்லாத்தையும் பூட்டிட்டு உள்ள இருக்கிறார். என்ன நடக்குமோ தெரியாது, என்ன நடவடிக்கை நம்ம மேல எடுப்பாங்க தெரியாது, உள்ள இருக்கா பயந்து. இந்த வேலையில தான் வீடெல்லாம் பூட்டி இருக்க இயேசு உள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம். இதுக்குள்ள இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? முழுத்திரவு இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லும்போது தோமா இருக்குன்னு சொன்னேனே, அவரை நான் பார்த்து என் கையில் அவருடைய காயத்துக்குள்ள போட்டவனே நம்ப மாட்டேன்னு சொன்னேனே. என்ன கருமாயக்குள்ளே இந்த வார்த்தையை தோமா அங்கு சொல்லும் போது அந்த ஸ்தலத்தில் இயேசு இருக்கல. இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு மறித்து உயிர்த்தெழும் முன்பு கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் எப்பொழுதும் இரவும் பகலும் சீஷர்களோடு இருந்தார். ஆனால் ஆஃப்டர் தி ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்பொழுதும் இயேசு சீஷர்களோடு தங்கவே இல்லை. டைமுக்கு டைம், டைமுக்கு டைம் அவர் வந்து அவருக்கு தரிசனமாகி கருது சென்றார். இது நான் வேதத்தில் நாம் பார்க்கிற ஒரு சம்பவம். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு வீடியோ பூட்டி இருக்க தோமாவை பார்த்து, தோமா இல்லாத நேரத்தில் வந்தபடியால் தோமா சொன்னாரு, அவரை நான் பார்க்கணும், அவருடைய காயத்துக்குள்ள என்ன கைய போறோம். ஆனா இந்த வார்த்தையை தோமா அங்கு சொல்லும் போது இயேசு அங்கு இருக்கல. ஆனால் இந்த வார்த்தையை அவர் கேட்டார், கேட்டபடியாத்தான் திரும்பவும் வந்து தோமா பார்த்து டைரக்டா சொன்னாரு, சொன்னியே இப்படி போடப்பா உன் கைய அப்படி என்ன. இப்பதான் தோப்பண்டு விழுந்தான். அஷோ, நான் சொன்ன வார்த்தை அப்போ சொல்லிருக்கு தானே, என்னோடு கூட இருந்தவனுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொன்ன. ஏசு இப்ப வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் சரணடைறேன்னு சொல்லி விழுந்துட்டேன். இவன் நான் என்ன சொல்லுவார தெரியுமா? நான் இயேசுவை கண்ணால பார்க்கல, நான் முதல் சொன்னது போல. ஆனால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய செவிகளிலே விழுந்து கொண்டு இருக்குது என்பதை தாமா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இயேசு அங்கு இருக்கல. ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட இயேசு திரும்பவும் அதே ஸ்தலத்துக்கு வந்து தோமாவை பார்த்து சொன்னார், நீ இப்படி சொன்னியேப்பா, போடு உன் கை என்றார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், இயேசுவை நாம் கண்ணால பார்க்காவிட்டாலும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் செவிகளிலே விழுகிறது என்பதை நாம் மறக்க கூடாது. ஆகவேதான் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு. இப்ப இல்லை, நாளைக்கும் இல்லை. அதனால்தான் என்னவோ மனிதர்களுடைய இருதயம் வீறு கொண்டு வீணான வார்த்தைகளை பேச துணிகிருப்பார். ஆனால் பைபிள் சொல்றது எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமா. உயிர்த்தெழுந்து தருகிற இரண்டாவது செய்தி என்ன? ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் எல்லாம் சத்தியம் என்பதை நிரூபிக்க, நான் மறிப்பேன் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேற்றது. இயேசு நமக்காக மறித்தார், சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்து தருகிற மூன்றாவது செய்தி என்னவென்றால் படிப்போம். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் படி. அப்போஸ்தலர் 17:30-31 ரைட் கோ. மூன்றாவது செய்தி அப்போஸ்தலர் 17:30-31.
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவராக இருந்தார்.
அறியாமை இருந்த காலங்களை தேவன் காணாமல் போல இருந்தார்.
ஒரு
நிமிஷம் தாங்களே, கொஞ்சம் போறோம். அறியாம நாம் செய்த பாவங்கள் ஒன்றா ரெண்டா? தம்பி தங்கச்சி, அறிந்து செய்த பாவங்களும் உண்டு, அறியாம செய்த பாவங்களும் உண்டு. ஆனா அதையெல்லாம் தேவன் காணாதது போல இருந்தார். ஆனா இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். This is the time to repent for your life. இது நேரம் நீ மனம் திரும்புவது, இது நேரம் நாம் மனம் திரும்புவது. அறியாமையான காரியங்கள் எல்லாம் கடந்து போய், ஆனால் இன்றைக்கு நாம் அறிந்த பிற்பாடும் நாம் திரும்ப 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 தவறுகளையும் தேவ துரோகங்களையும் செய்து கொண்டிருப்போமா இருந்தால் தேவ கோபத்துக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அறியாத காலங்களை காணாத போல இருந்தால் படி.
இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார்.
சரி, அடுத்த படி.
மேலும் ஒரு நாளை குறித்து,
மேலும் ஒரு நாளை அவர்
குறித்திருக்கிறார்,
குறித்திருக்கிறார்.
அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.
திரும்ப படிங்க அந்த வசனத்தை 31.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.
தான் நியமித்த மனுஷன், மனுஷனாய் வந்த தேவனுடைய குமாரன் இயேசுவை கொண்டு என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். அது திரும்பி படிங்க அந்த வசனத்தை.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை
மரித்தோர்களால் அந்த மனுஷனை, இங்க சொல்லப்பட்ட மனுஷன் வேற யாரும் இல்லை, மனுஷனாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் மனுஷனாக வந்தார்? நீ நானும் மனுஷனாக இருந்தபடியால் அவரும் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். சோ வந்து என்ன செய்தார்? இந்த அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு என்ன செய்வாராம்? நியாய தீர்ப்பு செய்வார். சோ உயிர்த்தெழுந்து தருகிற மூன்றாவது செய்தி என்ன தெரியுமோ? தெரியுமோ? கவனிங்க, அக்கிரமக்காரருக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை உயிர்த்தெழுதல் பலமாய் நமக்கு சுட்டிக்காட்டும். அக்கிரமக்காரர், அடங்காதவர்கள், பாவத்தில் தொடர்ந்து வாழுகிறவர்கள், பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறவர்கள், அலங்கோலமாய் வாழுகிறவர்கள், பாரம்பரியங்களில் புரளுகிறவர்கள், இவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை உயிர்த்தெழுதல் நமக்கு நிரூபிக்கும். தான் மரித்தோலிருந்து எழுப்பின மனுஷனை கொண்டு, ஆண்டவர் இயேசுவை கொண்டு தேவன் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து அக்கிரமக்காரரையும் ஒரு நாளைக்கு நியாயம் தீர்ப்பார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்லலாம், தேவன் இல்லை என்று நின்னுமா போல வாழலாம், மனம் போல வாழலாம், மனம் போல ஜீவிக்கலாம், மனசும் மாமிசம் விரும்புனதெல்லாம் சொல்லலாம், செல்லலாம், செய்யலாம், செல்லலாம், எதை எப்படி வாழலாம், ஆனால் ஒரு காரியம், ஆனால் ஒரு காரியம் சத்தியம் என்ன, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து விசாரிப்பார். வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன் கண்ணின் காட்சியில நட, உன் இறுதியை விரும்புவதெல்லாம் செய், ஆனால் இவை எல்லாவற்றிலும் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நினைவில் கொள், நினைவில் கொண்டு நீ செய். வட்டவை நீ உனக்கு என்ன விருப்பமோ செய், எங்க போக விரும்பமோ போ, ஆனால் நீ இவை எல்லாவற்றின் நிமித்தம் உன்னை ஒரு நாளைக்கு அவர் நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நினைவில் கொண்டு நீ செய். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அக்கிரமக்காரர்கள், ஆண்டவருக்கு அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், சிறுமாப்பாய் வாழ்றவர்கள், மனம் போல செவிக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல், அழியாத வார்த்தைகள், மாறாத வார்த்தைகள், உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற அக்கிரமக்காரருக்கு ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. சில பேர் மனசுக்கு நீங்க சொல்லலாம், ஐயோ நீங்க சொல்றது சரிதான், இது எப்ப நடக்கும், நாம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை சொல்லிட்டார். ஆகவே இன்றைக்கு நம்ம நாட்கள் நடக்கிற காரியங்களை நாம பார்க்கும் போது பெருசாக ஒன்றும் வியப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம பார்க்க இன்னும் மோசமாக, ஆனா நீ உன்னை காத்து, உன்னை காத்துக்கும், உன்னை சுத்தமான காத்துக்கும், சுத்த இருத்தோடு கத்தரை தொழுது கோல சேர்ந்துகொள் அப்படின்னு வேதம் சொல்லு. நீ தனித்து வாழ முடியாது, நீ தனித்தும் கிறிஸ்துவை பிரியப்படுத்த முடியாது, நீ தனித்தும் கிறிஸ்துவுக்காக சாட்சியா வாழ, யூ நீட் தி சர்ச் பிலவ், அதுக்குதான் சபை. இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கூடுகிற இடத்துக்கு பேர் தான் சபை, அதுக்குதான் எக்லேசியா என்று கிரேக்க சொல் பாவிக்கப்படும், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர், உலகத்தில் இருந்து வேறுபிடிக்கப்படும், யாரால், தேவனால், ஆண்டவருடைய கண்கள் பார்த்து இந்த உலகத்திலிருந்து தனக்கென்று பிரித்தெடுத்தவர்கள், தனக்கென்று வேறுபடுத்தவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறோம். இதற்கு பேர் என்னங்க, சபை, இது ஆண்டவருடைய சபை. இதை சந்திக்கத்தான் திரும்ப இந்த இயேசு வரப்போற ஆண்டவருடைய நாமத்திற்கு, இந்த சபைக்குள்ளே இருக்கிறவர்களே, சத்தியத்துக்கு ஆதாரமாக, சத்தியத்துக்கு தூணாக உலகத்தில் துணங்கிக் கொண்டிருக்கிற சபையை சந்திப்பதற்காகத்தான் தேவனுடைய குமாரன் ஆண்டவராக இயேசு மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வரப்போறான் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்றது. அவதான் சொல்றேன், உனக்கு ஒரு சபை தேவை. என கருமையானவர்களே, பல ஏற்பாட்டை நாம் பார்க்கிறோம், நோவாவும் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து எல்லோரும் அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள், ஆனால் பிரளயக்குள்ளே இருந்தவர்கள் மாத்திரம் தப்பித்துக் கொண்டார்கள், பிரளயக்குள்ளே இருந்தவர்கள் மாத்திரம் தப்பிக்கொண்டார்கள், வெளியே இருந்தவர்கள் எல்லாரும் சபை. மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல இது, மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வந்த ஒரு எண்ணமும் இல்லை, இது தேவனுடைய நியமம். என் சபையை நான் கட்டுவேன், I will build up my church. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது என்றும் ஆண்டவர் நமக்கு வாக்களித்து, அந்த வார்த்தையில தான் சபை கட்டப்பட்டது. சபைக்கு மூலக்கல் இயேசு கிறிஸ்து, பிரதான மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து. சோ உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற மூன்றாவது செய்தி என்னவென்றால், அக்கிரமக்காரருக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாலாவது உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உறுதி செய்யப்படுகிறது. பை ஹிஸ் ரெசரக்ஷன், ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலால் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல், அதாவது ரட்சிக்கப்பட்டு தேவனோடு வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய உயிர்த்தெழுதல் நிரூபிக்கப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாம் உயிர்த்தெழ முடியாது. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறபடியால் அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்ட நாமும் ஒரு நாளைக்கு உயிர்த்தெழுவோம் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு தர்றது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. வாசிப்போம், ஒன்னு கொரிந்தியர் 15 13-16 மட்டும் படிங்க. ஒன்னு கொரிந்தியர் 15 13 16 வரை.
மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே.
இது எப்படி இருக்கு? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் உயிர்த்தெழுவில்லையே. அப்படியானால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் மரித்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவுடைய பிள்ளைகளும் உயிர்த்தெழும்பார்கள் என்கின்ற நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா? மரித்தோர் தங்கள் வரிசையிலே உயிர்த்தெழும்புவார்கள். உயிர்த்தெழுதல் ஒரு வரிசையே இருக்குது. அவனவன் தன் தன் வரிசையில உயிர்த்தெழுவான். சொல்லப்படுது சொல்லு, முதற் பலனானவர் கிறிஸ்து. இதை குறித்து விவரமாய் பேசலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒருவரும் மரித்து உயிர்த்தெழுவில்லை. சொல்ல நல்ல உழைக்கணும். ஒரு சிலரை ஒரு சில தேவ மனிதர்கள் உயிரோடு எழுப்பியிருக்கார்கள் பழைய ஏற்பாட்டில், எலியா எலிசா போன்றவர். ஆனால் உயிரோடு எழுப்பி அவர்கள் திரும்பவும் மறிந்து போட்டார். ஆகவே மறித்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த முதல் பலன், முதல் பெர்சன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்படுறதுக்கு முன்பு மறித்து போன பரிசுத்தவான்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் பாதாளத்திலே மூன்று விதமான இடம் இருக்குங்க. அதுல ஒன்று ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்பட்டது. பழையாட்டிலே பழையாட்டு காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு மறித்து போன, கிறிஸ்துவுக்குள் மறித்து போன தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய மனுஷர்கள் இழைப்பாடுகிற இடம்தான் ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படும். அல்லது பரதீசன் சொல்ல பரடைஸ். அதான் கல்லனுக்கு ஏ சொன்ன தெரியுமா, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசத்தில் இருப்ப. சோ அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு மறித்த தேவனுடைய பிள்ளைகள் இழைப்பாருகிற இடம் பரதீஸ். ஆனால் இயேசு மறித்த போது நடந்தது தெரியுமா? கல்லறைகள் எல்லாம் திறவு. இயேசு மறித்து உயிர்த்த போது வாசிக்க, கல்லறைகள் எல்லாம் திறவு. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழு வரைக்கும் அவங்க எல்லாரும் படுத்திருக்கிறாங்க, நித்திரையா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போதோ கிறிஸ்துவுக்குள்ள மறித்த பழையாட்டு பக்தர்கள் பசுத்தவங்களா உயிர்த்தெழுமீதான். இதுக்கு இன்னொரு காரணம் இருந்தது. இயேசு மறித்த போது பாதாளத்துக்கு போயிருக்கிறார் ஆவியில். அங்க போய் என்ன செய்த தெரியுமா? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரியாக இருந்த பிசாசனத்தில் இருந்த அந்த சாவியை பிடுங்கிட்டார். ஆவிதான் 1:18 ரெவலேஷன் சொல்லப்படுது, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவரனாக நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுக்கும் முன்பாக நான் சொல்ற காரியங்கள் சில கருகளானவர்கள் நான் கவனித்துக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து மறித்து எழும்புறதுக்கு முன்பாக மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை பிசாசத்தை கையில் இருந்தது. ஆனா இயேசு மறித்து பாதாளத்துக்கு போய் பிசாசனத்தில் இருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்களை பிடுங்கிக் கொண்டார். இப்ப வெளிப்படுத்த விஷயத்தில் இயேசு சொல்றார், உயிர்த்தெழுந்த பிற்பாடு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை நான் உடையவராகிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மறித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வான்கள் எல்லாம் பரடைஸ் என்று சொல்லப்படுகிற, அல்லது ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த போதோ அவர்கள் எல்லாம் கல்லறைகள்லாம் திறவுண்டு அவர் அநேக நகரத்தில் காணப்பட்டார்கள் சொல்லப்படுது. எப்பொழுது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு. ஆகவேதான் பைபிள் சரியா சொல்றது 1:15 உயிர்த்தெழுதல் முதற்பலனானவர் கிறிஸ்து. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டார். இவங்களுக்கு இன்னொரு காரியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போய் பரிசுத்த வான்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டார். எங்க? பரலோகம். இப்ப அந்த பரடைஸ் என்ற இடம் இல்லை, அது காலியா இருக்கு. அது குறித்து என்ன கருமானவர்கள், இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதற் பலனானவர். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தபடியால் அவரை விசுவாசிக்கிற நாம், என்னை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க, மறித்தாலும் பிழைப்பான். நானே ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். யோவான் 11 அதிகாரத்தில் இயேசு மறிக்கிறதுக்கு முதலே சொல்லிட்டாரு. ஹலோ, மறியாமல் இருந்து விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கு வாழ்வான அர்த்தம் என்ன? ரெண்டு சொல்லப்படுது. ஒன்று, அவர் திரும்பி வர்றதுக்கு முதல் அவருக்குள்ள மறிக்கிறவர்கள் எல்லாரும் அவரை விசுவாசிக்கிற அவர் வரும்போது உயிரோடு எழும்புவார்கள். அவர் வரும்போது அவரை விசுவாசித்து உயிரோடு இருக்கிறவர்களும் மர்மமாகி கடந்து செல்வார்கள். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமே. அப்பதான் அந்த வார்த்தை நிறைவர். என கருமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினால் கிறிஸ்துவ விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மரணத்தை ஒன்று ஒரு நாள் உயிரோடு எழும்புவார்கள் என்பது சத்தியம். கிறிஸ்து எழும்ப உயிரோடு எழும்பாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா அப்படின்னு சொல்லாம் பவுல் சொல்றார். 15 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த அதிகாரம் முழுவதும் உயிர்த்தெழுந்தது குறித்தே சொல்லப்படும். உயிர்த்தெழுந்தது குறித்து சொல்லும். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழியாதாக எழும்பிருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டிருக்கும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்படி இல்லாம சொல்லிக் கொண்டிருக்க போற அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தா உயிர்த்தெழுந்தது குறித்து சொல்லிட்டு போற. என்ன கருமானவர்களே, என்ன கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் மரித்தாலும் அவன் என்றென்றைக்கும் வாழுவான், அவன் மரித்தாலும் உயிர்த்தெழுவான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். The time will come. கானானுக்குள்ள போறதுக்கு முதல் நான் உங்களை அந்த பரம் அந்த கானானுக்குள்ள கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார். 40 எடுத்து ஆனா 40 ஆண்டவர் ஆண்டவருடைய ஆதீனத்தில் 40 இருக்கையில் ஆனா இவங்களாக அதை ஏற்படுத்திக் கொண்டான். 40 உங்களை நான் அந்த பாலம் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்குள்ள கூட்டி சேர்ப்பேன் கூட்டிட்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாதவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் வனாந்திரத்திலே மறித்தார்கள், செத்து போனான். யாரு? தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவன் கூட்டி வந்த மக்கள், தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை. நான் உங்களை அந்த காலானுக்குள்ளே கூட்டி சேர்ப்பேன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பாதபடியால் அவவிசுவாசத்தினர், பைபிள் சொல்லுங்க, அவவிசுவாசத்தினால் அவர்கள் பிணங்கள் வனாந்திரத்திலே விழுந்ததுன்னு சொல்லப்படும். ஏன் அவவிசுவாசம்? என்ன கவனிங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக கிரீசியர் ஒரு பொல்லாத ஆவின்னு தெரியுமா? அவவிசுவாசத்தினால். அந்த அவவிசுவாசத்தின் ஆவி இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் பிடிக்க பார்க்குது. ஏன் தெரியுமா? அவர்கள் உலகத்திலே இருக்கிற ரட்சிக்கப்படாத ஆண்டவரை அறியாத அஞ்ஞானிகளோடு பாவத்தில் இருக்கணும் போய் பழகி அவர்களோடு ஐக்கியமாகி அவர்களோடு சங்கமாகிக் கொண்டு இருக்கிறபடியால் அவர்களுக்கு உலக இருக்கிற அவவிசுவாசத்தின் ஆவி, ஆண்டவரை மறுதளிக்கிற, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற அந்த ஆவி, அந்த சுபாவங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் தொட்ட பார்க்குது பாருங்க, பிடிக்க பார்க்குது பாருங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் என்று வேதம் சொல். பரிசுத்தவான்களோடு சஞ்சரிக்கிறவர்கள் பரிசுத்தம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாவிகளோடு சஞ்சரிக்கிறவர்கள் பாவத்திலிருந்து இன்னும் பாவத்துக்கு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது நான் சொல்லாமலே உங்களுக்கு சொல்ல தெரியுமே. I speak the truth. சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை ஒடுதலையாகும். அறியாமை என்கின்றது ஒரு பயங்கரமான காரியம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலை உறுதி செய்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாட். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு மரணத்தை வென்று உயிரோடு இருந்திருக்கும். விசுவாசம் ஆமே சொல்லுங்க. மற்றவர்களை போல நீங்களும் துக்கித்து அழுகிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படி என்று பவுல் சொல்றார். பிரிவு கடினம், அது ஈடு செய்ய முடியாது. ஆனாலும் நமக்கு ஒரு லட்சியம் உண்டு. என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு அவன் உயிரோடு எழுந்திருப்பான். விசுவாசி ஆமே சொல்ல. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? பரலோகத்தில் நாம் இன்னார் இன்னார் என்று இனம் காண முடியும். ஹலோ, நான் உனக்கு கதவுடு இல்லை, ரைட்? ஐ ஸ்பீக் தி ட்ரூத். பரலோகத்தில் இன்னார் இன்னார் என்று இனம் காண முடியும். ஆகவே உங்களுக்கு மிகவும் வேண்டிய நபர்கள் எல்லாம் அங்கு காணப்பட இப்போதே ஜெபித்துக் கொள்ளுங்க, அதற்காக மண்டாடி கொள்ளுங்க. ஆண்டோட நாமத்துக்கு மகிமையோடு அங்க போய் மிஸ் பண்ணிட்டு அது பிறகு ஆண்டவரே அவன் கேட்கிறான், எனக்கு திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பீங்களோ? திரும்பி போய் எனக்கு அஞ்சு சகோதரர்கள் உண்டு, அவங்களும் இந்த இடத்துக்கு வராதபடி ஏதாவது ஒரு வழி செஞ்சு பாருங்க. பெருகிட்டே இருக்குது. தலைக்கு மேல வந்த சாண என்ன மூலம் என்ன போய்கிட்டே இருக்குது தண்ணி. அந்த புழைக்கு மாத்திரம் தப்பிச்சிருக்கான். இவன் பார்க்க ஐயோ புழம் இருக்குது, போறான் போறான் போறான், நமக்கு வழியில கூப்பிடறான் கூப்பிடறான், என்ன கூப்பிட என்ன சேர்ந்து கலாபுரம் வாரே. நானும் கொடுத்த காலங்கள் நேரங்கள் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு எத்தனை செய்திகளை கேட்டாய்த்து, ஆண்டோட எத்தனை அழைப்புகளை கேட்டாய்த்து, ஆனாலும் நமக்கும் மனம் திரும்ப இடம். கூப்பிட்டார்கள் கூப்பிட்டார்கள், ஆனா மூடின கதவு மூடினதான். ஏன் தெரியுமா? நோவாவையும் குடும்பத்தையும் உள்ள விட்டுட்டு நல்ல காலம் ஆண்டவர் கதவை அடைச்சு பூட்டுற பொறுப்பை நோவாட்ட கொடுத்திருக்கலாம். இவ்வளவு பெரிய வேலையை செய்ய சொன்னோம். பேளை கட்டது யாருங்க? ஹலோ, வேத தரிஞ்சு சொல்லுங்க. பேளை கட்டது, கப்பலை கட்டுறது யாரு? நோவா. கதவு போட்டது யாரு? நோவா. கதவும் போட்டு இவ்வளவு செய்த நோவாவுக்கு கதவு பூட்டுறதுக்கு இடம் இல்லையா? அதனால செய், ஆனா பூட்டுறது என்ற பொறுப்பு தரவப்பா. நோவா, நீ என் ஃப்ரெண்ட் அல்லவா? நீ சொல்லேக்கு நான் கேட்கல. இப்ப நான் மனம் மனஸ்தாபடுற மனம் திரும்ப, பிளீஸ் பிளீஸ் ஓபன் த டோர், ஐ வாண்ட் டு கம் இன்சைட், கிவ் மீ எ பிளேஸ், ஐ ஆம் பெரிஷிங், ஐ ஆம் டைங், பிளீஸ் ஓபன் த டோர், ஓபன் த டோர். He said, in our Indian said, I am very sorry. I am very sorry. எனக்கு விருப்பம் துறக்கிறதுக்கு, ஆனா துறக்க முடியாதுன்னு அவ பூட்டி வச்சிருக்கா. என்ன செய்யப்பா? நான் சொல்றேன் கேளுங்க. ஹலோ கேளுங்க. தேவன் ஒன்றை பூட்டினால் எவராலும் அதை திறக்கவே முடியாது. தேவன் ஒன்றை திறந்தால் ஒருவராலும் அதை பூட்டவும் முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய தேவன் நினைத்தால் ஒருவராலும் அதை தடுக்கவும் முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆசுவத்தை கட்டிட விரும்பினா ஒருவராலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. பாரு, தேவன் தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுதல் நீதிமார்களுடைய ஹலோ, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் பேசின போது அதை கேட்டுக்கொண்டிருந்த சிலர் நகைத்தார்கள், சிலர் இகழ்ந்தார்கள், சில பேர் சொன்னார்கள் நீ சொல்றது பரவாயில்ல, பிற ஒரு நாளைக்கு பார்ப்போம் என்று கொட்டாய் விட்டு போயிட்டான். இன்றைக்கும் அப்படி இருக்கா இல்லையா? இன்றைக்கும் நான் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்ற இந்த வார்த்தையை நான் பேசிக்கொண்டு இருக்கும் போதே இங்கு இருக்கிற ஒரு சில உள்ளத்தில் சிலர் நகைக்கலாம், சிலர் சிரிக்கலாம், சிலர் அவவிசுவாசமாக இருக்கலாம், சிலர் பொறுப்படுத்தா போல. அதனால என்ன? இதனால என்ன? யாருக்கு நஷ்டம், யாருக்கு துக்கம்? நாம போகாதனால தேவனுடைய ராஜ்யம் என்ன குறைய போதா? இல்லை, அவர் நமக்காக பதினாலாம் மதியத்தில் நமக்காக ஒரு வாசத்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். உங்களுக்காக நான் போய் ஒரு வாசத்தலத்தை ஆயத்தம் பண்ண பின் திரும்ப வந்து நான் எங்க இருக்கிறேன், நீங்களும் அங்கு இருக்கும்படி உங்களை கூட்டி சேர்த்து கொள்வது சொல்லிட்டு போயிட்டாருங்க. 2000 ஆண்டு ஆயிடு. He is preparing a home for me and you, a residence. He is making a beautiful residence for you and me. The day will come, he will come back again. நால்வரும் நம்ம குடி சேர்த்து கொண்டு போய் தான் தன்னுடைய கைகளால், எனக்கு அருமையான தன்னுடைய கைகளால் கட்டின தன் தான் படம் போட்டு தன்னுடைய கைகளால கட்டின அந்த வாசஸ்தலத்தில் நம்மை குடி கொண்டு போய் சேர்க்க குடியமர்த்த வருவார் ஒரு நாள், வருவார் ஒரு நாள். இது கதை அல்ல, இது நிழல் அல்ல, இது நிஜம். I am clear in my heart. He will come back again. He will go. Now, varuvar oru naal. Namakkaga aayitham padi irukkira andha vaasthalath. Oru naalaikku naam kodi irukkathaan varuvar. Indha bhoomi namakku nirandharamattathu. Aavidan palaiyarpaattu pasuthuva koodarangalile vaasam pannaar. Adhukkaga naamum koodarathile vaasam panna sollala. பட் அவர்கள் என்ன சொல்றது, அந்நியரும் இந்த உலகத்துக்கு அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கப்படினார். We are not belongs to this world. ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் இந்த உலகத்தான் உலகத்தார் அல்ல. ஆகவே உலகம் இவர்களை பகைக்கிறது. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், வரப்போற உலகத்துக்கு காத்திருக்கிறவனா இருந்தால், மறித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவனா இருந்தால், உலகம் உன்னை பகைக்கும், உன்னை நகைக்கும், உன்னோடு ஒத்து போகாது, உன்னோடு கூடி வராது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசம், அவர்களுடைய உலகம், அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் இந்த உலகம் தான், அவருடைய வாழ்வு எல்லாம் இந்த உலகத்தான். ஆவதா என்ன சொல்றார்கள், புசிப்போம், குடிப்போம், உடுப்போம், ஊர்லா போவோம், செத்துப்போம். அவர்கள் கடவுளை நம்பல, அவர்களுடைய நம்பிக்கைனா உலகம் தான். உலகமும் உடல், உடம்பு இருக்கிற வரை இதை நல்லா வச்சிருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா போடுவோம். என்ன ஃபேஷன் எல்லாம், ஒவ்வொரு சமருக்கும் ஒவ்வொரு ஃபேஷன் வருதுங்க. போற போக்க பார்த்தா புடவக்கடையே இந்த நாட்டை இல்லாம போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆண்டோட நாமத்தை தோத்தரை கத்தர் காத்துக்கொள்வார. எனக்கு அருமை, ஒவ்வொரு சமரும் ஒவ்வொரு ஃபேஷன் வரும். அது ஏதாவது ஒரு ஃபேஷன் போட்டால் ஒழிய அவங்களுக்கு புசிக்கிறதுக்கு வேணும். உலகம் மாறிட்டே இருக்கு, மனுஷன் லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்கு. நீ மாற போறியா, அல்லது ஆண்டவருக்காக மாறாத ஒரு வாழ்க்கை வாழ போறியா? இட் இஸ் எ சேலஞ்ச் ஃபார் எவ்ரிபடி. சில நகைத்தார்கள், சில சிரித்தார்கள். நீ சொல்றது பொருள் நாளைக்கு கொண்டு போயிட்டார். இன்றைக்கும் நான் சொல்லுற இந்த சத்தியத்தை உங்களுடைய மனதில் நீங்கள் நகைக்கலாம், ஒருவேளை சிரிக்கலாம், அல்லது மறுக்கலாம், அல்லது மறுதளிக்கலாம், அல்லது புற ஒரு நாளைக்கு பார்ப்போம்னு சொன்ன. இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் தி ட்ரூத். ஐ நோ வாட் ஐ டு, வாட் ஐ ஸ்பீக். எஸ் சொன்னார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளே ஒரு நாளைக்கு உங்களை நியாயத்தை. He will judge the world according to his word, by his word. I going to finish. Number 5, உயிர்த்தெழுதலால் உண்டான ஆசீர்வாதங்கள். ஐந்தாவது, ஹலோ, ஆர் யூ ஹியர்? ஹலோ, ரைட். உயிர்த்தெழுந்தபடியால், இயேசு உயிர்த்தெழுந்தபடியால், ஐந்தாவது, இயேசு உயிர்த்தெழுந்தபடியால் தான், இயேசு உயிர்த்தெழுந்தபடியால் தான் நம்முடைய உள்ளங்களிலே அவர் வாசமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். செத்து போயிருந்தார், ஹலோ, கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா எப்படி நமக்குள்ள அவர் வாசிக்கிறார்? கொலோசியர் 1 அதிகாரம் படி, கொலோசியர் 1:27, ரைட், சக்த 1:27, கொலோசியர் 1:27.
புரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையானவர்,
மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள வாசிப்பதே அந்த ரகசியம். இட் இஸ் சீக்ரெட். ஹலோ, கிறிஸ்துவானவர் as a hope of glory, மகிமை நம்பிக்கையா? ஹலோ, என்ன நம்பிக்கை? மகிமை அழியாத நம்பிக்கை, மகிமை நம்பிக்கை அழியாத நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் எனக்குள் வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம். இதை ரகசியம் அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணதை நான் அறிவேன். அருமை விசுவாசியே, உன் மனசுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வாசமா இருக்கிறாரா இல்லையா என்பது உன் மனசாட்சிக்கு தெரியும், உண்ட இதயத்துக்கு தெரியும். உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று நம்பிக்கை இல்லாவிட்டா நான் உனக்கு சொல்றேன், நீ என்ன ரசிக்கப்படல. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வாசமாக இருக்கிறாரா, வாழ்கிறாரா என்ற ஒரு கேள்வி உனக்குள்ள இருக்குமா இருந்தால் நீ சரியாக ரசிக்கப்படல. உனக்கும் இயேசுக்கும் உள்ள தொடர்பு என்ன? What is the relationship? ஆண்டவர் உனக்கு இருக்க உறவு என்ன, உண்மை என்ன? டோன்ட் சீட் யுவர்செல்ஃப் ப்ளீஸ். உயிர் தெழுந்ததனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே அவர் வாசமாக. ஆண்டவர் கல்லால கட்டப்படுகிற ஆலயங்களிலே குடியிருப்பதில்லையே. ஏசாத்திகேசனை வானவும் எனக்கு சிங்காசனம், பூமியும் எனக்கு பாதபடி, நீங்க கைகளால கட்டுற எந்த ஆலயத்தில் நான் குடியிருப்பேன்? மனுஷன் கடவுளை கோயிலுக்குள்ள அடக்கிறதுக்கு ட்ரை பண்றான் பாரு. பெரிய 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 இதெல்லாம் செஞ்சு உள்ள வச்சு கோயிலுக்குள்ள வந்து கும்பிட்டுட்டு வெளியில போய் திரும்பவும் அதே கோவிந்தா பாரு. டைமுக்கு டைம் வந்து கோயிலை நான் நம்ம விசிட் பண்ணிட்டு போகிறேன், நீ இங்க இரு, வெளியில வந்துடாத, நான் எப்படி வாட? கடவுளே நீ இங்க இரு, நீ இங்க இரு, டைமுக்கு டைம் வந்து நான் உன்னை விசிட் பண்ணிட்டு போறேன். வெளியில என் வேலை, உள்ள வந்தா உமக்கு முன்பாக நான் சுத்தமா இருக்கேன், வெளியில என்ன விட்டுருங்க. மனுஷன் எப்படியாவது கடவுளை கோயிலுக்குள்ள அடக்கிறதுக்கு ட்ரை பண்றான் பாரு. ஆனால் கல்லால கட்டப்பட்ட கோயில், கடவுள் தங்குகிற வாசஸ்தலம் என்று புதிய ஏற்பாட்டை நீங்க எங்கும் பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் சாலமோன் ஆலயத்தை கட்டினான், ஆண்டவர் அங்கு இருந்து ஜனங்களோடு இடைப்பட்டார், உண்மை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் தங்குகிற வாசஸ்தலம், ஆண்டவர் தங்குகிற ஆலயம், ஆண்டவர் இருக்கிற கோயில், நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம். 1:27 கொலோசியர் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே அந்த ரகசியம். உனக்கு தெரியும், மற்றவனுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஆண்டவனுக்குள்ள வாசம் இருக்காதே இல்லையா என்பது உங்க மனசாட்சிக்கு தெரியுமே. மற்றவன் ஏதாவது சொல்லிட்டு போகட்டுமே, எனக்கு தெரியுமே, இயேசு எனக்குள்ள வாசமாக இருக்கிற. இதோ இருதயத்தில் வாசற்படி என்று கதவை தட்டுறேன். ஹலோ, இருதயத்தின் வாசற்படி என்று கதவை, இதயத்தின் கதவை தட்டுறாராம் இயேசு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இதய கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். வெளிப்படுத்த விசேஷம் இன்றைக்கும் இயேசு ஒவ்வொரு மனுஷனோட இருதயத்தையும் தட்டி இருக்கிறார். தான் சிருஷ்டித்த மனுஷன், தான் உருவாக்கின மனுஷன், தான் ஒவ்வொரு மனுஷனுக்காக சிலுவையில் பாடுபட்டு மறித்தவர், மறித்திருக்கிறார். இப்படி இருந்தும் ஒவ்வொரு மனுஷன் இருதயத்தை தட்டி இருக்கிறார். ஓப்படிய ஹார்ட், நான் உள்ளே பிரவேசி, நான் உன் தேவன், நான் உனக்குள்ள வாசம் பண்ணட்டும், நான் உனக்கு உன் பாவங்களை மன்னித்து உனக்கு முடிவில்லாத வாழ்க்கை தர வரும். ஆனா மனுஷன், நோ 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 நோ, ஜஸ்ட் வெயிட் அவுட் சைட். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, ஆண்டவர் தான் உள்ள பிரவேசிக்கிறது நம்மளோட அனுமதி கேட்பாரு, ஆனா பிசாசு அப்படி இல்லை. ஹலோ, யாருடைய இருதயத்தை கதவை தட்டி பிசாசு நான் உள்ள வர என்ன வருவான்னு கேட்பான் இல்லை. இஸ் அ ட்ரஸ்பாஸ், அதாவது அத்துமீறி பிரவேசி, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான், வருண்டுக்கும் வரான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் கெடுக்கவும் திருடவும் நம்மை குலைக்கவும் நமக்குள்ள பிரவேசிக்கிறான். நம்முடைய உத்தரவு கேட்டு, நம்முடைய அனுமதி கேட்டு உள்ள வர அவன் அத்துமீறி உள்ள. ஆனா ஆண்டவரோ நமக்குள்ள பிரவேசிக்க நம்முடைய அனுமதி கேட்கிறார் பார். பட் வி ஆர் க்ளோசிங், நாமோ நம்முடைய இதய கதவை பூட்டி வச்சுக்கணும். நோ நோ நோ, ஆண்டவர் ஒளியில் கோயிலுக்குள்ளே எனக்குள்ள வந்துடாதே. ஏன்னா கோயிலுக்குள்ள கடவுள் இருந்து நம்மளோட வாழ்க்கை மாறுவதில்லையே சிஸ்டர் பிரதர். கோயிலுக்கு கடவுள் இருந்து நம்ம வாழ்க்கை மாறாது. நம்மளோட உள்ளத்து உள்ளமென்ற கோயிலுக்குள்ள கடவுள் வந்தா தான் நம்மளோட வாழ்க்கை மாறும் பாரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். எப்படி? அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாகும் அளவுக்கு ஆண்டவர் நம்மை மாற்றுகிறாரா? அவர்களுக்கு தான் தேவன் ராஜ்யத்தின் இடம். தீட்டுள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கடைசியாக நான் முடிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலனுடைய பிரசங்கத்தின் மைய பொருளே உயிர்த்தெழுதல். ஹலோ, அப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் பிரசங்கத்தின் மைய பொருளே ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல். படிங்க ஒரு வசனம், அப்போஸ்தலர் 3:15 படிங்க, சீக்கிரம் சீக்கிரம். அப்போ சிலர்
ஜீவாதிபதியாய்
2:32
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார்.
இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார்.
இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம்.
முதல் பிரசங்கம் காரணிங்க, பெந்தேகோஸ்தே பிறந்து முதல் பிரசங்கத்திலேயே பேதுரு சொல்ற பிரசங்கம் என்ன, இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். ஹலோ, வி ஆர் த விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். இன்றைக்கு அந்த சாட்சிகள் இந்த சாட்சிகள் என்று அநேக சாட்சிகள் அலைந்தாலும், the Bible, according to the word of God, hello, we are the witness of Christ. Yesu Christuvai Devan uyirodu eluppinar enbadharku naangal saathyam. We are the witness of Christ. அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் அடித்தளம் அல்லது அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தின் மைய பொருளே இயேசுவின் உயிர்த்தெழுந்ததான். மூணாம் அதிகாரம் படி, மூணாம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3:15 படி, 3:15.
ஜீவாதிபதியை கொலை
செய்தீர்கள், செய்தீர்கள்
அவரை தேவன் மறுத்தொழுந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்.
அவரை தேவன் மறுத்தொழுந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இது எப்படி, இது மாத்திரமா வாஜி பாரு, ஏராளம் வசனம் அவங்க அவங்க சாட்சி. 4:33 படிங்க, 4:33 படிங்க, 4:33.
கர்த்தராய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மீண்ட பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்.
எல்லாரும் பூர்ண கிருபை
உண்டாயிருந்தது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் சாட்சி கொடுத்தது எதுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சேர்க்கப்படாத செய்தி சுவிசேஷம் அல்ல. What is gospel? இன்னைக்கு சிலபஸ் full gospel அப்படி சொல்றார்களே, கேள்விப்பட்டீங்க, full gospel, பூரண சுவிசேஷ சபை அப்படின்னு சில சபைக்கு பேரை வச்சிருக்காங்க. பூரண சுவிசேஷ full gospel அப்படின்னு அர்த்தம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சேர்க்கப்படாத சுவிசேஷம் அது பூரண சுவிசேஷம் அல்ல, 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 அல்ல. இப்ப சில கேளுங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அப்படியா, நல்ல, இயேசு நன்மை செய்தார் அப்படியா, நல்லது, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார் அப்படியா, நல்லா இருக்கு. ஆண்டவர் மற்றவர்கள் பேசாத வார்த்தையெல்லாம் பேச அப்படியா, நல்லது, இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படியா, ஆ அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிரோ, ஆ கொஞ்சம் பொறுப்பு இங்கதான். ஹலோ, வந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், அற்புதம் செய்தார், நன்மை செய்தார், நல்ல வார்த்தைகளை சொன்னார், எல்லாம் நல்லது, மரித்தார் அது, ஆனா உயிரோடு சில விபரீ நாங்க எப்படி அதை நம்புறது, நாங்க அவர் உயிர் எழும்பு பார்க்கல எப்படி நம்பு, அதான் ஆனது கண்டதுனால விசுவாசிச்சு காணாம விசுவாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுபவர்கள் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். அதுக்கு பேர் எனக்கு விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமா பிழைப்பான், விசுவாசித்தா தேவடைய மகமே காணுவாள். உயிர்த்தெழுதலே அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தின் அடித்தளம். உயிர்த்தெழுதல் சேர்க்கப்படாத செய்தி பூரண சுவிசேஷம் அல்ல. என்ன கருமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி மரித்தார். வேத வாக்கியங்களின்படி சிலுவையிலே அறையுண்டு மரித்தார். வேத வாக்கியம்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கிறார். இவரே வழி, சத்தியம், ஜீவன். இவர் மூலமாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், மெய்யான ஆண்டவர், வாழுகிறவர், மீண்டும் வரப்போகிறவர். நாம் யாவரும் எழுந்திருப்போமா, கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போமே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று முழங்கின தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மத்திலே இருக்கிறார்.